ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு நம்ம பகவத்கீதையில் வந்து இந்த காணொலியில் 1வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம் இன்றைக்கி நம்ம படிக்க இருக்கிறோம். 1வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜய முதிரையே நிஷ்டபிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதியுத்தம ஸ்லோகே பக்தி போதி நிஷ்டிகி. குலக்ஷயே பிரணஷ்யந்தி குல தர்மா சநாதனா தர்மே நிஷ்டே குலகிருஷ்ணம் அதர்மோ அபிபவத் யுதஹ. குலக்ஷயே பிரணஷ்யந்தி குல தர்மா சநாதனா தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோ அபிபவத் யுதஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரன் அரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்க்கு ஜெய். குலம் அழிவடைவதால் நித்தியமான குல தர்மம் கெடுகின்றது. இதனால் வம்சத்தின் மீது மீந்திருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். பொருளுரை, வர்ணாசிரம முறையில் குடும்ப அங்கத்தினர்கள் முறையாக வளர்ந்து ஆன்மீக தகுதிகளை பெறுவதற்காக பல்வேறு அழப்பழக்கங்கள் உண்டு. பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யப்படக்கூடிய இது போன்ற தூய்மைப்படுத்தும் சடங்குகளுக்கு பெரியோரே பொறுப்பாவர். ஆனால் மூத்தவர்கள் மரணம் அடைந்தால் இது போன்ற தூய்மைப்படுத்தும் குலப்பண்பாடுகள் நின்று விடலாம். எஞ்சியிருக்கும் இளைய தலைமுறை அதர்ம செயல்களில் ஈடுபட்டு ஆன்மீக விடுதலைக்கான தங்கள் வாய்ப்பை இழக்கலாம். எனவே எந்த நோக்கத்திற்காகவும் குலத்தின் முதியவர்களை அழித்தல் கூடாது. ஓம் தத்சத். ஓம் அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சசுரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து அர்ஜுனன் கிருஷ்ணகிட்ட இன்னொரு என்ன வாதம் முன்வைக்கிறாருன்னா, குலக்ஷயே பிரணஷ்யந்தி குல தர்மா சநாதனா தர்மே நஷ்டே குல குலஸ் கிருஷ்ணம் அதர்மோ அபிபவத் இதக. குலம் அழிவடைவதால் நித்தியமான குல தர்மம் கெடுகின்றது. இதனால் வம்சத்தில் மீந்திருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். ஸோ இங்கே வந்து அர்ஜுனன் இந்த யுத்தத்தில் பெரியவர்கள்லாம் வயதில் மூத்தவர்கள் முதியோர்கள்லாம் கொல்லப்பட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை இங்கே முன்வைக்கிறார். ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தர்மம் அப்படிங்கிறது என்ன, குல தர்மம் என்ன, ஒரு மனித குல தர்மம் என்ன, ஒரு மனிதர்கள் எதை பின்பற்றணும் எதை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை வந்து இந்த இடத்துல அர்ஜுனன் சுட்டி காமிக்கிறாரு. ஸோ தர்மம் அப்படின்னா பிரபுபாதர் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறார். தர்மம் அப்படின்னா நம்மளுடைய இயல்பான நிலை, நம்மளுடைய இயல்பான நிலை, அதாவது ஆதாரமான நிலை, அது மாற்ற முடியாது. இப்போ பிரபுபாதர் என்ன உதாரணம் கொடுப்பாருன்னா, சர்க்கரையோட தர்மம் வந்து இனிக்கிறது, மிளகாயோட தர்மம் காரம் கொடுக்கறது. அப்போ அந்த தர்மத்தை மாற்ற முடியாது, சர்க்கரையோட தர்மத்தை மாற்ற முடியாது, மிளகாயோட தர்மத்தை மாற்ற முடியாது. அதே போல நீரினுடைய தன்மை திரவத்தன்மை, அப்போ நீரினுடைய நீருக்குன்னு ஒரு சுவை இருக்கு, அந்த தர்மத்தை மாற்ற முடியாது. இப்படி அதனுடைய இயல்பு அப்படிங்கிறது தர்மம். அப்போ அந்த தர்மம் வந்து சனாதனம், அதாவது நித்தியமான தர்மம். நம்மளுடைய தர்மம் வந்து சனாதன தர்மம், நித்தியமான தர்மம். அதாவது நம்ம என்ன இப்போ என்ன காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, கலியுகத்தில் வந்து முகலாயர்கள் படையெடுப்புக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் மேற்கத்தியர்கள் படையெடுப்புக்கு அப்புறம் வந்து நம்முடைய இந்த முகலாயர்கள் படையெடுப்பு காலத்திலேயாகட்டும் மேற்கத்தியர்கள் படையெடுப்பு காலத்திலேயாகட்டும் இந்த சனாதன தர்மங்கிறது வந்து முன்கூட்டியே, அதாவது கால வரையின்றி நம்முடைய பாரத பூமியில் பயிற்சி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் மார்க்கமோ அல்லது கிறிஸ்துவ மார்க்கமோ வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 2000 வருடங்கள் 2500 வருடங்கள் அல்லது 1500 வருடங்கள் இப்படி சொல்லலாம். புத்த மார்க்கமாகட்டும் ஏதோ ஒரு மார்க்கம் எடுத்துட்டாலும் அது இப்போ சமீப காலங்களில் ஒரு 1500-2000 வருடங்களுக்குள்ள தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த சனாதன தர்மம் வந்து இது வந்து ஆரம்பம் முடிவு வந்து நம்மளால் வந்து கணித்து சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது. ஆனால் 5000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணர் வந்து இந்த சனாதன தர்மத்தை வந்து அர்ஜுனனுக்கு போதிக்கிறார். இப்போ சனாதனா அப்படின்னா நித்தியமானது, பகவான் நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவங்க. இப்போ பகவானும் நாமளும் நித்தியமானவர்கள், நித்தியமானவங்களாக இருக்கிறதுனால பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய தர்மம் தான் சனாதன தர்மம்னு அழைக்கப்படுது. அது வந்து காலப்போக்கில் முகலாயர்கள் வந்து படையெடுத்து வந்தபொழுது சிந்து நதி சமவெளி பகுதியில் இந்த பகுதியில் உள்ளவங்களை வந்து அவங்களுடைய உச்சரிப்பு சிந்துன்னு சொல்லி வராமல் இந்துன்னு சொல்லி வந்து அது காலப்போக்கில் இந்து தர்மம்னு அழைக்கப்பட்டது. ஆனால் நம்ம பகவத்கீதையிலையோ பாகவதத்திலையோ எந்த இடத்துலையுமே இந்து தர்மம்னு பார்க்க முடியாது, சனாதன தர்மம் அல்லது வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அதாவது நம்முடைய தர்மம் வந்து வர்ணாசிரம தர்மம், வர்ணம் ஆசிரமம், இதை இதன் அடிப்படையில் நடந்து செயல்பட்டு வந்திருந்த தர்மம் தான் வர்ணாசிரம தர்மம். ஸோ தர்மம் அப்படிங்கிறது நம்முடைய இயல்பான நம்முடைய தொழில், நம்முடைய ஆதாரமான நம்முடைய கடமை. அப்போ தர்மம், அந்த தர்மம் வந்து பகவானுக்கு செய்யக்கூடியதுதான், அது அந்த பகவானுடைய தொண்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய தர்மம் தான் வந்து அதற்கு இறைவனை அடைவதற்கு, பகவானை அடைவதற்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதற்காக ஏற்படுத்தப்பட்ட வகுக்கப்பட்ட தர்மம் தான் வர்ணாசிரம தர்மம். இதை தான் வந்து பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக 4வது அத்தியாயத்தில் எடுத்து உரைக்கிறார். சதுர்வர்ணம் மயாசிஷ்டம் குண கர்ம விபாகசக, சதுர்வர்ணம் 4 வர்ணம், பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன், 4 வர்ணம், 4 ஆசிரமம், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வனப்பிரஸ்தன் சன்னியாசி. அதாவது 4 வர்ணங்கள், பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன், 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வனப்பிரஸ்தன் சன்னியாசி. இந்த வர்ணாசிரம தர்மம் எப்படி பிரிக்கப்பட்டது, எப்படி அமைக்கப்பட்டது, எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுங்கிறத தெல்ல தெளிவாக கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் எடுத்து வைக்கிறார். சதுர்வர்ணம் இந்த 4 வர்ண ஆசிரமம் வந்து மயா சிஸ்டம் பகவான் கிருஷ்ணனால் தான் படைக்கப்பட்டது. எதன் யாரால் படைக்கப்பட்டது, பகவானால் படைக்கப்பட்டது. பகவான் கிருஷ்ணர் தான் இந்த வர்ணாசிரமத்தை தோற்றுவிக்கிறார். அப்போது சதுர்வர்ணம் மயா சிஸ்டம்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த 4 வர்ணம் என்னால் படைக்கப்பட்டது, எதன் அடிப்படையில், குண கர்ம, குணத்தின் அடிப்படையிலும் கர்மாவின் அடிப்படையிலும், அவங்க என்ன குணத்தில் இருக்காங்க, என்ன செயல் பண்ணுறாங்க, என்ன கர்மங்கள், என்ன செயலில் ஈடுபடுறாங்க, என்ன குணத்தில் இருக்காங்க, இதன் அடிப்படையில் தான் வந்து வர்ணாசிரம தர்மம் பகவானால் ஏற்படுத்தப்பட்டது. குணத்தின் அடிப்படையிலும் கர்மத்தின் அடிப்படையிலும், குண கர்ம விபாகசக. ஸோ இந்த 4 வர்ணம் 4 ஆசிரமும் கிருஷ்ணர் வந்து குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் உருவாக்கினார். அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா கலியுகத்தினுடைய ஆதிக்கத்தினாலையும் மற்ற பிற பிராமணர்கள் போன்றவங்களுடைய துஷ்பிரயோகத்தினாலையும் அதிகாரத்தினாலையும் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வர்ணாசிரமமானது பிறவியின் அடிப்படையில், இவன் பிராமணனா பிறந்தா இவன் பிராமணன், இவன் சத்திரியனா பிறந்தா சத்திரியன், இவன் வைசிய வியாபார குலத்துல பிறந்தா வியாபாரி, இவன் வந்து கீழ் குலத்துல பிறந்தா சூதனன், இப்படிங்கிறது பிறவியின் அடிப்படையிலன்னு வந்து இப்ப கலியுகத்துல நம்ம வந்து தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம். தவறா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் பிறவியின் அடிப்படையில, நான் பிராமண குடும்பத்துல பிறந்தா நான் பிராமணன், நான் பூணூல் போட்டிருந்தா பிராமணன், நான் வந்து சத்திரிய வம்சத்துல பிறந்தா நான் சத்திரியன், நான் வியாபாரிகளுடைய வம்சத்தை பிறந்தா நான் வியாபாரி, நான் வைசியன், அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பிறவின் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்குறோம். இது முற்றிலும் தவறானது. ஆனால் பகவத்கீதையின் படி சாஸ்திரங்கள் படி வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா அவன் குணத்தின் அடிப்படையிலும் அவனுடைய செயலின் அடிப்படையிலும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 4 வர்ணத்துடைய குணம் எடுத்து பார்க்கலாம். பிராமணன் வந்து சத்துவ குணத்தில் எடுத்திருப்பான். அவனுடைய குணம் எப்படி இருக்குன்னா எதன் அடிப்படையில் அவன் பிராமணனாக அறியப்படுறார், ஒருத்தர் வந்து எதன் அடிப்படையில் நம்ம பிராமணனாக ஏற்றுக்கொள்ள முடியும் சாஸ்திரப்படி அப்படின்னா, சத்திய சம தம சௌஜ்யம் சாந்தி ஆர்ஜவமே வச்ச ஞான விஜயானம் ஆஸ்திக்கும் பிரம்ம கர்ம சுபாவச்சம். இந்த குணத்தில் தான் ஒரு பிராமணன் எப்பவும் சத்தியம் பேசக்கூடியவனாக இருக்கணும், சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கணும், சம நோக்கில் பார்க்கக்கூடியவனாக இருக்கணும், உள்ளடக்கம் உள்ளவனாக இருக்கணும். இந்த குணங்கள், இந்த குணத்தின் அடிப்பு, இந்த குணம் இருந்தால்தான் அவனை பிராமணனாக ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஒருத்தர் பிராமண குலத்தில் பிறந்ததுனால அவனை பிராமணனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல சத்திரியன் வீரம் விவேகம் ஆளும் திறமை இதன் அடிப்படையில் தான், இந்த குணத்தின் அடிப்படையில் தான் வந்து அவர் சத்திரியராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே தவிர அவர் சத்திரிய குலத்தில் பிறந்ததுனால அவர் சத்திரியராக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதே மாதிரி வியாபாரி வைசிய ரிஷிகோரக்ஷ வாணிச்சம் வைசிய கர்ம சுபாவச்சம், பசுக்களை பராமரிப்பதும் தானியங்களை உற்பத்தி பண்ணுறவர் தான் வியாபாரி. தென் சூதரன், சூதரனுக்கு வந்து பிறவியிலேயே அவருடைய குணம் எப்படி இருக்குன்னா அறியாமை குணத்தில் உள்ளவங்க, பிராமணர்கள் வந்து சத்துவ குணத்தில் உள்ளவங்க, சத்திரியர்கள் சத்துவகுணமும் ரஜோகுணமும் கலந்து இருக்கக்கூடிய ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியவங்க, சாரி சத்திரியர்கள் ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியவங்க, வைசியர்கள் சத்துவகுணம் ரஜோகுணமும் கலந்து இருக்கக்கூடியவர்கள், சூத்திரர்கள் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய, இந்த குணத்தின் அடிப்படையில் தான் வந்து அவர்களுடைய குலங்கள் அறியப்பட்டது. அதே போல தான் செயல் தொழில், பிராமணன் வந்து பிராமணனுக்கு 6 விதமான தொழில் இருக்குது, பட்டன் பாடன் யஜன் வியாஜன் தான பறிக்கிறான், அவன் வந்து சாஸ்திர படிக்கணும் மற்றவங்க சொல்லித்தரணும், அவன் வந்து பகவானை வழிபடணும் மற்றவங்க சொல்லி கொடுக்கணும், அவன் வந்து தன்னிட்ட உள்ள பொருளை பிறருக்கு தானம் கொடுக்கலாம், பிறர் கொடுக்கக்கூடிய தானங்களை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த தொழில் அடிப்படையில் ஒரு பிராமணனா இதுதான் தொழில். ஒரு பிராமணன் வந்து மோட்டார் கம்பெனிலையோ டயர் கம்பெனிலோ இல்லை போல்டன் கம்பெனிலையோ இல்லை ஐடி பார்க்லையோ வேலை செய்கிறாருன்னா அவர் சூத்திரன் ஆகிறார். உடனே எப்போ ஒரு பிராமணன் இன்னொருத்திட்டு போய் கை நீட்டி வேலை பார்க்குறாரு, அப்போ அவர் பிராமண குணத்திலிருந்து கீழே இறங்கிடுறார், அவர் சூத்திரன் ஆகிறார். ஏன்னா வேலை பார்க்கறது அது தொழில் பண்ணுறது வந்து சூத்திரனுடைய வேலை. பிராமணனுடைய தொழில் என்னவா இருந்தது, அவங்க வந்து சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கறது. அதனால தான் அந்த காலத்தில் பிராமணர் வந்து குருகுலம் நடத்தியிருந்தாங்க, மன்னருடைய சபையில் வந்து மன்னர்களை வழி நடத்தினாங்க. ஏன்னா பிராமணர் வந்து புத்திசாலியான பிரிவினர்கள். பிரம்மஜானா திதி பிராமணன், அவன் தன்னை உணர்ந்து இறைவனை அடைவதற்கான மார்க்கத்தை வழியை காமிச்சு கொடுக்கூடியதான் பிராமணன். ஸோ அந்த பிராமணன் வந்து எப்பொழுதுமே வந்து அந்த கால நம்ம வேத காலத்தில் வந்து பார்த்தோம்னா பிராமணர்கள் வந்து கோயிலை சார்ந்து இருப்பாங்க. கோயிலுக்கும் அதை சுற்றி அக்ரஹாரம் வீடு இருக்கும். அவனுடைய வேலை என்னென்னா கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆன்மீக அறிவு புகட்டுவது, அப்புறம் திண்ணை பள்ளி கொடு குழந்தைகளுக்கு குருகுலம் சொல்லிக் கொடுப்பது, அப்புறம் பகவானுடைய கைங்கரியம் அபிஷேகம் திருமஞ்சனம் போன்ற கைங்கரியங்களை செய்கிறது, அப்புறம் ஆலயத்தை பராமரிக்கிறது, அங்கே வரக்கூடிய நிறைய உற்சவங்கள் தினமும் உற்சவங்கள் நடத்தி எல்லோரையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துவது தான் பிராமணனுடைய தொழிலாக இருந்தது. இந்த தொழிலாலையும் அந்த சத்துவகுணத்தினாலையும் தான் அவர் பிராமணனாக அறியப்படுறார். அதே போல் சத்திரியன் அவர் வந்து குடிமக்களை நல்வழியில் பிராமணனுடைய அறிவுரைப்படி வந்து ஒரு சத்திரியன் வந்து குடிமக்களை வந்து கடவுளுடைய பணியில் ஈடுபடுத்துறது, நல்ல வழியில் நடத்துறது, அவங்கள அற வழியில் நடத்துவது, அப்புறம் அவங்களுக்கு தேவையானவற்றை ஏற்படுத்தி கொடுக்கறது, பொய் பித்தலாட்டம் திருட்டு கொலை கொள்ளை எந்த விதமான அதர்மங்களும் ஏற்படாமல் தர்மத்தின் வழியில் சாஸ்திர முறைப்படி பிராமணனிடமிருந்து கேட்டு அதன்படி ஆட்சி செய்வது, வீரம் விவேகம் ஆளும் திறமை கொண்டவர் தான் சத்திரியன், நிர்வாகத்தை பண்ணக்கூடியவர். ஸோ வைசியன் வியாபாரி. வியாபாரம்னா நம்ம எதை நம்பியிருக்கோம், நம்ம உண்ண உணவு தான் நம்பியிருக்கோம். உணவு வந்து நம்ம வந்து இப்போ நாகரிக முன்னேற்றம் விஞ்ஞான முன்னேற்றங்கள் பேரில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ஐடி பார்க் கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாதிரிலாம் வருது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து பசிக்கு உணவு தான் சாப்பிட முடியும், கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸையோ இல்லை வந்து போட்டு நட்டியோ சாப்பிட முடியாது. இப்போ நம்ம எதை நம்பியிருக்கோம், அன்னம். அன்னாத் பவந்தி பூதானி, பகவான் சொல்றார் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ. நமக்கு வந்து எப்படி உணவு கிடைக்கும், அன்னம் எப்படி கிடைக்குது, மழை பொழிகிறதுனால. மழை எப்படி பொழியும், யஜ்ஞாத் பவந்தி பர்ஜன்யம், நம்ம யாகம் செய்யறதுனால மழை கிடைக்கும். அப்போ நம்ம வந்து சங்கீர்த்தன யாகம் நாம சங்கீர்த்தனை பண்ணாதான் வந்து நமக்கு மழை கிடைக்கும். மழை கிடைச்சாதான் தானியங்கள் கிடைக்கும், தானியம் கிடைச்சாதான் நம்ம உயிர் வாழ முடியும். எல்லா உயிரினங்களும் வந்து தானியங்களையும் கீரைகளையும் காய்கறிகளையும் நம்பிதான் இருக்கு. ஈவன் விலங்குகள் கூட வந்து தானிய கழிவுகளையும் காய்கறிகளையும் பழங்களையும் நம்பிதான் இருக்கு. அப்போ நமக்கு வந்து உணவு ரொம்ப தேவை. அந்த உணவு உற்பத்தி செய்கிறது தான் நம்முடைய தொழிலாக இருந்தது வேத காலத்தில். வந்து வேத காலத்தில் வந்து யார் ஒருத்தர் பணக்காரன், யார் ஒருத்தர் கோடீஸ்வரன், யார் ஒருத்தர் செல்வந்தன் அறியப்பட்டார்னா கௌவேன தனமான் தானியன தனமான். யார் வந்து பசுக்களை அதிகமாக வச்சுருந்தாரோ, யார் வந்து நிலங்கள் அதிகமாக வச்சுருந்தாரோ அவர் தான் கோடீஸ்வரன், அவர் தான் பணக்காரர் அறியப்பட்டார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, யார் வந்து நிறைய பேங்க்கில் பணம் வச்சுருக்காங்க, யார் வந்து நிறைய கார் வச்சுருக்காங்க, யார் பெரிய பங்களா வச்சுருக்காங்க, யார் நிறைய இடம் வாங்கி போட்டு வீடு கட்டியிருக்காங்க இல்லை ஃப்ளாட்டு போட்டு விற்றுருக்காங்க, அவங்க வந்து பணக்காரன்னு நினைக்கிறாங்க. இது வந்து அறியாமையோட உச்சக்கட்டம், அதாவது இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்படுறோம். இப்போ கலியுகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு வரோம். பிராமணன் அவனுடைய தொழில் செய்கிறதில்ல, அப்புறம் மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்தது, மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் வந்து சாஸ்திர அறிவு இல்லாதனால, சாஸ்திரங்களை பகவத்கீதை பாகவத தர்மத்தை படிக்காதனால மக்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து அறியாமையில் தேர்ந்தெடுக்கிறதுனால அந்த அறியாமையில் முட்டாளில் முதல் தரமான ஆள் வந்து தலைவராக வராங்க, அரசியல்வாதிகளாகவும் தலைவர்களாக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஜனங்களை தவறான வழி நடத்துகிறாங்கள. அவங்க சுயநலவாதிகளாகவும் தங்களுடைய குடும்பத்தை பெருக்கணும், தங்களுக்கு செல்வம் சேர்க்கணும், அந்த ஊழல் பண்ணக்கூடிய அதிகாரிகளாகவும் அவங்க அரசு அதிகாரிகளாகவும் அரசியல் தலைவர்களாக இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்முடைய அறியாமையில் விளையக்கூடியதான். காரணம் என்னென்னா நம்ம வந்து இந்த வர்ணாசிரம தர்ம முறையிலிருந்து விலகிட்டோம். ஆனால் இது நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். எல்லா சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் புத்திசாலி பிரிவினர்கள் இருப்பாங்க, நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, தொழிலாளர் பிரிவினர் இருப்பாங்க. இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் இது வந்து சரியான முறையில் இப்போ வந்து நடைமுறையில் செயல்படுறது இல்லை. இப்போ என்ன ஆச்சுன்னா கலு சூத்திர சம்பவம், கலியுகத்தில் எல்லாரும் சூத்திரம் ஆகிட்டாங்க, எல்லாரும் தொழிலாளர் பிரிவினர் ஆகிட்டாங்க. யாருமே வந்து பிராமண கொள்கைகளை வந்து உறுதியாக பின்பற்றுறதோ இல்லை நிர்வாக திறமை உள்ளவங்களோ இல்லை வியாபாரத்தில் வந்து தானியங்களையும் பசுக்களையும் பராமரிக்கிறதோ அதுலேருந்து ரொம்ப தூரம் விலகி வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாருமே சூதரர்களாக இருக்காங்க. ஸோ இந்த குலம், இந்த குல தர்மம், அதாவது பிராமண குலத்துக்கு உண்டான தர்மம், சத்திரிய குலத்துக்கு உண்டான தர்மம், வைசிய குலத்துக்கு உண்டான தர்மம், சூத்திர குலத்துக்கு உண்டான தர்மம், இதை வந்து நம்ம பின்பற்றலைன்னு சொன்னோன்னா இந்த தர்மம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது, இந்த தர்மம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா வர்ணாசிரம தர்மம். அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய தர்மத்தை வந்து சரிவர செய்வதன் மூலமாக அவங்க இறைவனை அடைய முடியும், இறைவனை திருப்திப்படுத்த முடியும். ஒரு பிராமணன் தன்னுடைய தர்மம் தன்னுடைய குல தர்மத்தை சரிவர செய்து அவர் 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 வந்து மற்றவர்களுக்கு இறைவனை பற்றிய பகவானை பற்றிய தத்துவங்களை போதிப்பது மூலமாக அவன் இறைவனை திருப்திப்படுத்த முடியும். ஒரு சத்திரியன் இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த உலகத்தை நிர்வாகம் செய்வது மூலமாக அவன் பகவானை திருப்திப்படுத்தி பகவானை அடைய முடியும். ஒரு வியாபாரி இந்த பசுக்களை கவனித்து கொண்டும் தானியங்களை உற்பத்தி பண்ணி கொண்டும் அவன் வந்து பூமியை வந்து நல்லபடியாக செழுமையாக பாதுகாக்கும் பொழுது அவன் தன்னுடைய குல தர்மத்தின் மூலமாக அவன் பகவானை அடைய முடியும். சூதனன் அவன் வந்து அவனுக்கு வந்து குல குணத்தின் அடிப்படையிலும் பிறவியின் அடிப்படையிலும் அவனுக்கு வந்து சாஸ்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி கூர்மை இல்லாதனாலையும் அவனுக்கு நிர்வாக திறமை இல்லாதனாலையும் அவனுக்கு வியாபார திறமை இல்லாதனாலும் அவன் வந்து தொழில் மற்றவங்க சொல்ற மற்ற பிரிவினர்களுக்கு அவன் சேவை செய்வது மூலமாகவும் அவன் ரொம்ப சுலபமாக இறைவனை அடைய முடியும். அப்போ இந்த வர்ணாசிரம தர்மத்தின் நோக்கம் வந்து வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரப்புமான் விஷ்ணுராராஜதேவன் நந்த தத்தோஷ காரணம் அப்படின்னு விஷ்ணு புராணம் ரொம்ப அழகாக நமக்கு சுட்டி காமிக்குது. விஷ்ணு புராணம் என்ன சொல்லுதுன்னா அந்த வர்ணாசிரம தர்மத்துடைய நோக்கம் வந்து பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவது, பகவான் விஷ்ணுவை அடைகிறது. இதே தான் ஸ்ரீமத் பாகவதம் வலியுறுத்துது. அதை பும்பி திருச்ச சிரேஷ்ட வர்ணாசிரம விபாகச சானுஷ்டித்தசிய தர்மசிய சம்சித்தி ஹரிதோஷனம். இந்த வர்ணாசிரம தர்மத்துடைய நோக்கம் வந்து பகவான் ஹரியை திருப்திப்படுத்துவது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவரவருடைய தர்மத்தை சரிவர செய்வது மூலமாகவும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வது மூலமாகவும் அவங்க வந்து பகவானை திருப்திப்படுத்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய உடம்பை நாலு பாகமாக பிரிக்கலாம். ஒன்று தலைபாகம், இன்னொன்று கை பாகம், இன்னொன்று வயிறு பாகம், இன்னொன்று கால் பாகம். இப்போ இதில் வந்து எந்த பாகம் முக்கியமானதுன்னு கேட்டால் நமக்கு எல்லாமே முக்கியமானது தான். நமக்கு கையும் முக்கியம், கை இல்லாமல் நம்மளால் வேலை செய்ய முடியாது. காலும் முக்கியம், கால் இல்லாமல் நம்மளால் ஒரு இடத்துக்கு போக முடியாது. வயிறு முக்கியம், உணவு செரிமானத்துக்கும் வயிறு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வயிறு இல்லாமல் நம்ம மற்ற பாகங்கள்லேருந்து பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேலே தலை, தலை சரியில்லைன்னா மற்ற பாகங்கள்லேருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த நான்கு பாகம் சேர்ந்தால் இந்த உடல் வந்து சிறப்பாக இயங்குறதுக்கு வழிவகுக்குது. அப்போ இந்த உடம்புல எப்படி தலைப்பாகம் ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி நம்ம பிராமண சமுதாயத்தை சொல்லலாம், பிராமண குலத்தை சொல்லலாம். இந்த உடல்ல தலை மாதிரி பிராமணன், அதே மாதிரி கரங்கள் உழைக்கக்கூடியது, அதாவது வீரம் ஆளும் திறமை கொண்ட கரங்கள் வந்து சத்திரியனுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம வயிறு, வயிறு உணவு சம்பந்தமானது, அது வைஷ்ணனுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். கால் நம்மளை எல்லா இடத்துக்கும் அழைத்து செல்லுது, அதுக்கு நம்ம நடந்து போகிறது உதவியாக இருக்குது, அது சூதரனுக்காக எடுத்துக்கலாம். இப்படி இந்த நான்கு பாகங்களும் சேர்ந்து செயல்படும் போது இந்த உடலானது ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக நம்மளால் இருக்க முடியுது. அதுபோல் இந்த சமுதாயம் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்கணும்னா இந்த நான்கு சமுதாயத்தினவரும் நான்கு குலத்தவரும் அவங்களவங்களுடைய கடமையை வந்து சரிவர செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்யலைன்னு சொன்னால் சமுதாயம் வலுவிழந்துடும். இப்போ இந்த உடலில் வந்து தலையே இல்லாமல் கால் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ சமுதாயம் அப்படி தான் ஆயிடுச்சு. கலியுகத்தில் வந்து தலை சரியில்லை, அதாவது பிராமணர்கள் வந்து தகுதி வாய்ந்த பிராமணர் குலத்தவர்கள் இல்லை, அதே மாதிரி நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்த சத்திரியர்கள் இல்லை, அதே மாதிரி உண்மையான வியாபாரமான உண்மையான தொழிலான நம்முடைய கலாச்சார நம்முடைய பண்பாடு தொழிலான நிலங்களையும் பசுக்களையும் பராமரிக்கக்கூடிய வைசியர்கள் குறைஞ்சிட்டாங்க. இதனால் என்னாச்சுன்னா சமுதாயம் வந்து ரொம்ப இழிவான ஒரு சூழ்நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த வர்ணாசிரமம் சீர்குலைந்ததுனால தான் இந்த நிலை ஏற்படுது. அதே போல தான் இது இப்போ எப்படி நம்ம இந்த நான்கு வர்ணங்களை பற்றி பார்த்தோமோ அதே மாதிரி நான்கு ஆசிரமம், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரப்பிரஸ்தன், சன்னியாசி, இது நாலு ஆசிரமம். ஆசிரமம்னா நம்ம வசிக்கூடிய இடம், நம்ம தங்கக்கூடிய இடம். அப்போ பிரம்மச்சாரி ஆசிரமம், இந்த குழந்தையை வந்து சின்ன வயசுலேயே வந்து குருகுலத்தில் அமைச்சிருவாங்க. பிரம்மச்சாரியா அவன் குருகுலத்தில் போய் வேதம் படித்து அந்த காலத்தில் எல்லா குழந்தைகளும் வந்து குருகுலத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அங்கே வந்து பௌதீக கல்வியே கிடையாது, அங்கே வந்து அடிப்படையான கணிதம், அடிப்படையான தேவையான மொழி, இதெல்லாம் அடிப்படையில் தான் இருக்குமே தவிர மீதி முழுக்க முழுக்க வந்து அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில் வந்து நல்ல குணங்கள், தெய்வீகமான குணங்கள், சாஸ்திரங்கள், வேதங்களை பற்றிய அறிவு, பகவானை பற்றிய அறிவு முழுவதும் வந்து ஆன்மீக குருவால் போதிக்கப்படும். அப்போ பிரம்மச்சரிய வாழ்க்கையிலான தபங்களையும் விரதங்களையும் அனுஷ்டிக்கிறது. தபஸ்யா பிரம்மச்சரியன, சமயன, தமேன, தியாகேன. ஸோ பிரம்மச்சரிய வாழ்க்கை வந்து தபங்களையும் விரதங்களையும் அனுஷ்டிக்கக்கூடியது. இப்படி அவன் ஐந்து வயதுலேருந்து ஒரு 20-25 வரைக்கும் அவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து குருக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் இல்லற வாழ்க்கையில் வரலாம். சில குழந்தைகள் வந்து குருகூட்டையே தங்கி நைஷ்டிக பிரம்மச்சரியம் அந்த பிரம்மச்சரிய விரதத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து அவங்க பகவானை போய் சேர்ந்துருவாங்க. சில குழந்தைகள் வந்து பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிக்க கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அல்லது பிரம்மச்சரிய விரதம் வேண்டாம் நான் இல்லற வாழ்க்கையில் போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க கிரகஸ்த வாழ்க்கைக்கு வராங்க, அடுத்த ஆசிரமத்துக்கு வராங்க. இப்போ கிரகஸ்தர ஆசிரமத்துக்கு வரும்போது அவனுக்கு கிரகஷேத்திர சூத்தார்த்த வித்தை, அவனுக்கு வந்து வீடு, நிலம், குழந்தைங்க, உறவினர்கள் எல்லாமே வந்து அவனை சூழ்ந்துறாங்க. அப்போ அதுக்காக அவன் வந்து செயல்பட வேண்டியிருக்கு. அப்படி அவன் செயலாற்றும் போது கூட அவன் பிரம்மச்சரிய குருகுலத்தில் பயிற்சி எடுத்துட்டதுனால அவன் கிரகஸ்தனாக இருந்தால் கூட அவன் கிரகஸ்த பிரம்மச்சரியாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவன் பக்குவப்படுத்திக்க முடியும். இப்படி அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஒரு 40-45 வயது வரைக்கும் அவன் இல்லற வாழ்க்கையை நடத்தி தன்னுடைய குழந்தைகள் வந்து பெரியவங்களாகி வரும்போது அந்த குழந்தைகள்கிட்ட தன்னுடைய குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வனப்பிரஸ்தம் அதாவது இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்று புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறது. பிருந்தாவன், மதுரா, துவாரகா, மாயாப்பூர், அயோத்தியா, கயா, பூரி, காசி இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறது. பகவானுடைய கைங்கரியத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறது. தொடர்ந்து வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறது, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது. இந்த மாதிரி அந்த குடும்பத் தலைவர் வந்து தன்னுடைய 50 வயது வரைக்கும் இல்லற வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெற்று கணவன் மனைவி ரெண்டு பேரும் பகவானுடைய பக்தி தொழில்கள் பண்ணலாம். 50 வயதுக்கு அப்புறம் கணவன் வந்து தன்னுடைய மனைவியை வந்து தன்னுடைய பையனுடைய குழந்தைகளோட பொறுப்பில் விட்டுட்டு அவர் முழுவதுமாக இல்லற வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெற்று அவர் சன்னியாசம் எடுத்துக்கிறார். இப்படி நம்முடைய தர்மம், நம்முடைய வேத தர்மம், நம்முடைய வேத நாகரிகம் என்ன சொல்லுதுன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷா, அந்தந்த குல தர்மம் அதை தான் அவங்க செய்யணும். அப்புறம் அதுக்கப்புறம் தர்மம் அந்த தர்மத்தை செய், நான் இப்போ எந்த தர்மத்தில் இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் பிராமண தர்மமா, நான் சத்திரிய தர்மமா, நான் வைஷ்ய தர்மமா, நான் பிரம்மச்சாரியா, நான் கிரகஸ்தனா, நான் எந்த தர்மத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு அந்த தர்மத்தை நம்ம சரிவர செய்யணும் முதல்ல அது. அதுக்கப்புறம் வந்து அந்த தர்மத்தை செய்துட்டு அந்த தர்மம் செய்யும்போது தர்மம் அடுத்து அர்த்தம் நமக்கு பொருளாதார முன்னேற்றம். இப்போ நம்ம இல்லற வாழ்க்கையில் இருக்கோம்னு சொல்லும்போது நமக்கு பொருளாதாரம் தேவைப்படுது. அதை வந்து வேதை முறைப்படி பொருளாதார முன்னேற்றம் அடையிறது. அப்புறம் தர்ம அர்த்த காமம், நமக்கு உள்ள விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வது, குழந்தைகள் பெற்றுக்கொள்வது, சமுதாயத்தில் வந்து நல்ல ஒரு சூழ்நிலை அமைத்து கொண்டு வாழ்வது. ஸோ இது நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது. இறுதியில் மோட்சம், தர்ம அர்த்த காம மோட்சம், இறுதியில் நம்ம மோட்சத்தை நோக்கி போவது. நம்ம மோட்சத்தை சிந்திக்கலைன்னு சொன்னால் நம்ம மனித வாழ்க்கை வந்து விலங்கு வாழ்க்கையாகும். அதனால தான் வேதங்கள் வந்து நம்மளை வந்து ஒரு கட்டமாக நகர்த்தி வருது. இந்த வர்ணாசிரம தர்மத்தில் வந்து ஒரு கட்டமாக நகர்ந்து பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனப்பிரஸ்தன், சன்னியாசி, அது மாதிரி தர்ம அர்த்த காம மோட்சம், இறுதியில் நம்ம மோட்சத்தை நோக்கி போகணும். ஸோ நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய வர்ணாசிரமத்துடைய குறிக்கோளே வந்து நமக்கு பகவானை அடையிறது தான், பகவானை திருப்திப்படுத்துறது தான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு நேரங்களிலையும் வந்து இந்த தர்மம், குல தர்மம், இந்த வர்ணாசிரம தர்மம், இந்த வேத கலாச்சாரமானது பின்பற்றப்பட்டு வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அர்ஜுனர் சொன்ன மாதிரி வீட்டில் பெரியவங்க அந்த காலத்தில் வந்து வேத காலத்தில் கூட்டு குடும்பம் இருக்கும். வீட்டில் வந்து தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா இந்த மாதிரி பெரிய பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க. அத்தா, அத்தை, மாமா, இன்னும் வயதில் பெரியவங்க, தாத்தாவுடைய அப்பாவுடைய அப்பா கூட இருப்பாங்க, அப்பாவுடைய அப்பாவுடைய அப்பா இருக்காங்க, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து தங்களுடைய குழந்தைகளை, தங்களுடைய சந்ததிகள், தங்களுடைய வம்சத்தில் வரக்கூடியவங்களுக்கு வந்து நல்வழி காண்பிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வேத காலத்திலேருந்து இந்த கூட்டு குடும்பத்தில் எப்படி இருக்கும்னா இவங்க எல்லாருமே வந்து குழந்தைகளுக்கு வந்து பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், இதிகாச புராணங்கள், மகாபாரதம் இந்த மாதிரி கதைகளை எடுத்து வைத்து அந்த கதைகள் மூலமாக உள்ள தத்துவங்களை அவங்களுக்கு புரிய வச்சு வாழ்க்கையோட தத்துவம் என்ன, நம்ம எப்படி பகவானை அடையணும், பகவானை அடையிறதுக்குண்டான லட்சியம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கணும், நம்ம எப்படி பகவானை திருப்திப்படுத்துறது, நம்ம எப்படி பக்தி தொழிலில் முன்னேற்றம் அடைகிறது, இப்படி வந்து படிப்படியாக வந்து அந்த பெரியோர்கள் வந்து குழந்தைகளை வந்து ஆன்மீக வழியில் நடத்தக்கூடிய தன்னுடைய மகன்களையும் தன்னுடைய பேர குழந்தைகளையும் எல்லாரையும் வந்து ஆன்மீக வழியில் நகர்த்தி செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெரியவங்க வந்து வீட்டில் ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பின்னாடி வரக்கூடிய இந்த இளைஞர்களை வந்து, இந்த முதியோர்கள் வந்து இளைஞர்களை வழிநடத்தி கொண்டு செல்வாங்க. அதே போல் எப்படி நம்ம இந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோமோ அதே போல் நம்மளுடைய குலத்தில், அந்த மனித குலத்தில் வந்து மனித குலம் தூய்மை அடைவதற்கான சம்ஸ்காரங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மளை புனிதப்படுத்தி கொள்வதற்காக நம்ம வந்து ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வந்து கடவுளோடு தொடர்பு கொள்வதற்காகவும், கடவுளை மையமாக வைத்து பகவான் கிருஷ்ணரை மையமாக வைத்து செயல்படுவதற்காகவும், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வந்து ஆன்மீகம் சார்ந்து இருக்கணுங்கிறதுக்காகவும், அதன் மூலமாக எல்லாமே மங்களகரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சம்ஸ்காரங்கள், அதாவது நம்முடைய புனிதப்படுத்தும் சடங்கு முறைகள் வந்து முன்னோர்கள் நமக்கு வந்து வழி நடத்தினாங்க. வேதங்கள் என்னென்ன சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு, அதை எப்படி நம்ம எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன கடைபிடிக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா வேதங்களில் வந்து 16 சம்ஸ்காரங்கள், சோடச சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 16 சம்ஸ்காரங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வந்து பெரியோர்கள் வந்து நமக்கு அதை செஞ்சுட்டே வருவாங்க. இப்போ முதல் சம்ஸ்காரம் வந்து கர்ப்பாதான சம்ஸ்காரம். கர்ப்பாதான சம்ஸ்காரம்னா என்னென்னா கணவன் மனைவியும் திருமணமானவனே அவங்க இணைவதற்கு முன்னாக, அவங்க புணர்வதற்கு முன்னாக நல்ல குழந்தைகள், நல்ல சந்ததி உருவாகுங்கிறதுக்காக அவங்க பிரார்த்தனை செய்து செய்யக்கூடிய சம்ஸ்காரம் தான் கர்ப்பாதான சம்ஸ்காரம்.
அதுக்கப்புறம் வந்து பும்சவன சம்ஸ்காரம் வந்து ரெண்டாவது மாதம் அல்லது நாலாவது மாதம் இந்த கணவன் மாணவியை புடந்ததுக்கு அப்புறம் இந்த பெண் ஆகப்பட்டவள் வந்து இப்போ கர்ப்பம் தரித்து கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது அந்த ரெண்டாவது மாதத்து நாலாவது மாதத்தில் வந்து அந்த குழந்தையுடைய வயிற்றில் வரக்கூடிய சிசுவினுடைய நல்ல எதிர்காலத்துக்காகவும் அந்த குழந்தையோட நல்ல ஆயுளுக்காகவும் அந்த குழந்தை வந்து அந்த குலத்தை வந்து அந்த அவங்களுடைய வம்சத்துக்கு வந்து நல்ல ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காகவும் பிரார்த்தனை செய்து செய்யக்கூடிய அந்த சம்ஸ்காரம் தான் பும்சவன சம்ஸ்காரம். அதுக்கு அடுத்தது வந்து சீமந்தநயன சம்ஸ்காரம். இது வந்து அந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவள் வந்து நாலு அல்லது ஐந்து மாதத்துக்குள்ளே செய்யக்கூடிய சம்ஸ்காரம். இந்த சமயத்தில் அந்த ஐந்து மாதத்துக்குள்ளே வந்து இந்த குழந்தையுடைய மைண்டு அதோடைய மனது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடிய நேரம் அது. அப்போ அந்த குழந்தையோட மனது கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட மனது வளரக்கூடிய நேரத்தில் வந்து அந்த குழந்தை வந்து நல்ல விதமான சிந்தனைகளை பண்ணக்கூடிய குழந்தையாகவும் அந்த பெறக்கூடிய குழந்தைக்கு நல்ல புத்திசாலித்தனமாகவும் சாஸ்திரங்களை கிரகிச்சிக்கூடிய நல்லொழுக்கங்களை பழகக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தையாகவும் வர்றதுக்காக அந்த ஒரு பிரார்த்தனை அந்த ஒரு சம்ஸ்காரம் வந்து செய்வாங்க சீமந்தநயனம். அதுக்கப்புறம் ஜாதகர்மா. ஜாதகர்மாங்கிற சம்ஸ்காரம் வந்து குழந்தை பிறந்த உடனே செய்யக்கூடியது. அந்த குழந்தை பிறந்தோடனே நட்சத்திரங்களுடைய நேரம் காலம் இதெல்லாம் கணித்து அதுக்கு உண்டான ஜாதகத்தை எழுதி அந்த குழந்தையை வந்து மேலும் புனிதப்படுத்தக்கூடியதான் வந்து ஜாதகர்ம சம்ஸ்காரம். அதுக்கு அடுத்தது வந்து நாமகரணா. நாமகரணான அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா. பதினோராவது நாள் வந்து குழந்தை பிறந்து பதினோராவது நாளில் வந்து குழந்தைக்கு வந்து இறைவனுடைய திருநாமங்கள் ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா விஷ்ணு வாசுதேவா. ஸோ இந்த மாதிரி இறைவனுடைய நாமங்களை வந்து குழந்தைக்கு சூட்டுவாங்க. இப்போ குழந்தைகளுக்கு வந்து இறைவனுடைய நாமத்தை சூட்டுறது மூலமாக என்ன ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும்னா அந்த குழந்தையை அழைக்கும் போது நம்ம வந்து மறைமுகமாக பகவானை அழைக்கிறோம், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பூமியில் நிறைய பேருக்கு குழந்தைகளுடைய இப்போ கூட நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா பகவானுடைய திருநாமம் வச்சுருக்காங்க. கிருஷ்ணாங்கிற பேரில் நிறைய பேர் இருக்காங்க. ராமா கிருஷ்ணா கோவிந்தன் கேசவன் நாராயணன் மாதவன் மதுசூதனன் இந்த மாதிரி நிறைய பகவானுடைய திருநாமங்கள் உள்ள குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு துரதிருஷ்டம் என்னென்னா கலியுகத்தில் வந்து இதெல்லாம் இப்போ பழைய பேர் இது வந்து ஓல்டு இது ஃபேஷன் கிடையாதுன்னு சொல்லி இப்போ ஃபேஷனாக குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேரெல்லாம் வந்து நெட்டில் எல்லாம் போய் இணையதளங்கள்லாம் பரீட்சை பண்ணி பப்பி நிம்மி குப்பி ஜிம்மி அப்படின்னு சொல்லி நாய்களுக்கு வைக்கக்கூடிய பேர் தான் குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க. அப்போ அதனால் என்ன ஆயிடுதுன்னா அங்கேயும் நம்முடைய உணர்வு வந்து பாதிக்கப்படுது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், முன்னோர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாதனால, முன்னோர்கள் முதியவர்கள் பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாதனால என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த சம்ஸ்காரங்கள் வந்து விலகி வந்துட்டே இருக்கும். நம்முடைய வேத நாகரிகம் வேத பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய வாழ்க்கையுடைய நம் மனித குலத்துடைய தர்மத்திலிருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துட்டு இருக்கோம். இப்போ நாமகரணம் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிஷ்கிரமணா. இந்த நிஷ்கிரமணாங்கிறது ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு வயசு இல்லை அந்த குழந்தை வந்து படித்தாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை அப்போ தான் வெளி உலகத்தை பார்க்க வருது. அப்போ அந்த சம்ஸ்காரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆறு மாதம் அந்த குழந்தைக்கு ஆறு மாதம் இருக்கிற சமயத்தில் வந்து அன்னப்பிரசனா. குழந்தைக்கு உணவு பிரசாதம் கொடுக்கறது அன்னப்பிரசனம். நம்ம கூட நிறைய பேர் பார்க்குறோம் குருவாயூரில் போய் பிரசாதம் கொடுக்குறாங்க, இஸ்கான் கோயிலில் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க குழந்தைக்கு, திருப்பதியில் இந்த மாதிரி புனித ஸ்தலங்களில் போய் குழந்தைகளுக்கு முதல்ல வந்து இனிப்பு பாயசம் தேன் இந்த மாதிரி பிரசாதம் கொடுத்து அவங்களுக்கு வந்து குழந்தைய வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக வளர்றதுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்திக்கக்கூடியதான் அன்னப்பிரசனம். அதுக்கப்புறம் கர்ணவேதா சம்ஸ்காரங்கிறது காது குத்துறது. குழந்தைக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் அந்த டைமில் வந்து காதுகளை வந்து குத்தக்கூடிய அந்த புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு வந்து அந்த டைமில் நடக்கும். அதுக்கப்புறம் சூடகர்ணா. சூடகர்ணாங்கிறது வந்து ஒரு வயசு இல்லாட்டி ஒரு வயசுலேருந்து மூணு வயசு அந்த டைமில் வந்து குழந்தையுடைய தலையை ஷேவ் பண்ணுறது. தலையை முழக்கிட்டு ஷேவ் பண்ணிட்டு தலையில் சிக்கா மேலே மட்டும் ஒரு கொஞ்சம் முடி வைக்கிறது. அந்த சிக்கை வந்து நம்முடைய கலாச்சாரம் வேத கலாச்சாரம் வந்து முழு தலையும் வழங்காமல் பின்னாடி வந்து அந்த சிக்கை வச்சு கொள்வது வந்து நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய குல தர்மம் மனித குல தர்மம் வேத கலாச்சாரம் அது. அந்த சூடகர்மாங்கிற சம்ஸ்காரம் வந்து ஒரு வயதுலேருந்து மூணு வயது டைமில் நடக்கூடியது. அதுக்கப்புறம் வித்யாரம்பம். வித்யாரம்பங்கிறது வந்து குழந்தைக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறது. அந்த ஒரு அஞ்சு வயசு வரும்போது குழந்தைய வந்து குருகுலத்தில் அமைச்சு அந்த குழந்தைய வந்து வேத பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியதுதான் வித்யாரம்பம். அதுக்கப்புறம் உபநயனம். உபநயனம்ங்கிறது வந்து குருகுலத்தில் அனுப்பப்பட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஆன்மீக குருவானவர் மந்திர உபதேசம் செய்து பூணூல் அணிய வைத்து அந்த குழந்தை வந்து மேலும் வந்து சாஸ்திரங்களை வேதங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதுதான் உபநயன சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் வந்து சம்பர்த்தகனா சமவர்த்தனா ஒரு சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரம் வந்து அந்த குழந்தை குருகுலத்தில் படித்து முடித்து அங்கேருந்து வெளியில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் விவாக சம்ஸ்காரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ்காரம். விவாக சம்ஸ்காரம்னா ஒரு ஆண் பெண் இருவரும் வந்து எல்லா தேவர்கள் முன்னிலையில் அக்னி முன்னிலையில் வந்து வேத மந்திரங்களோட பிராமணருடைய வழிகாட்டுதலில் ஒருத்தர் ஒருத்தர் திருமணம் செய்துக்கிறாங்க. இது வந்து விவாக சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரத்துலேயும் நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. இதுவும் கலியுகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இது கலியுகத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம இது எல்லாத்துலேயுமே இருந்து டிவைட் ஆகிட்டு விலகி வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு நல்ல முறையில் ஏற்படுத்தப்பட்டு நல்ல குணம் உள்ளவங்க தெய்வீகமான சூழ்நிலையில் திருமணம் நிகழும். இப்போ வந்து ஆணும் பெண்ணும் வந்து அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, பதிவு திருமணம் செய்துக்கிறாங்க, இல்லை அவங்க பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ்ந்துறாங்க, பிடிக்கலனா வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய கலாச்சார சீரழிவு தான் இங்கே வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் விவாக சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் பஞ்சமகா யஜ்யம். பஞ்சமகா யஜ்யங்கிறது வந்து அந்த கணவன் மனைவி கல்யாணம் ஆனவங்க வந்து தேவர்கள் முனிவர்கள் அப்புறம் தங்களுடைய பெற்றோர்கள் அப்புறம் மனித குலத்தில் உள்ளவங்க மற்ற உயிரினங்கள் இவங்களெல்லாம் வந்து வழிபடுறது அவங்களுக்காக பூஜைகள் செய்யக்கூடிய தான் இந்த பஞ்சமகா யஜ்யங்கிறது. அதை தினந்தோறும் வந்து அந்த கணவன் மனைவியும் சிறப்பாக செய்து வரணும். அதுக்கப்புறம் வந்து வனர்பிரஸ்தா, இல்லற வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெறக்கூடிய கணவன் மனைவி, நம்ம முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி கணவன் மனைவி வந்து இல்லற வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெற்று அவங்க வந்து புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடியது. அதுக்கப்புறம் அந்தியஷ்டி. அந்தியஷ்டி திதிங்கிறது வந்து அந்தியஷ்டி தாங்கிறது இறுதி காலத்தில் ஒருத்தர் மரணம் அடைந்ததும் ஒருத்தர் இந்த உடலை விட்டதும் செய்யக்கூடிய ரிச்சுவல்ஸ்டி, அதாவது புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு முறைகள். ஸோ இந்த ஒவ்வொரு சடங்கு முறைகளும், அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து நம்ம இந்த பூமியில் பிறக்கிறதுலேருந்து இல்லை, அம்மாவுடைய கருவுக்குள்ள, அதாவது ஆணும் பெண்ணும் சேரும்போது, ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய நேரத்திலிருந்து அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும், இந்த உடலை விடக்கூடிய வரைக்கும் நிறைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சம்ஸ்காரங்கள் நம்ம புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு முறைகள்லாம் இருக்குது. அதை வந்து வீட்டில் உள்ள முன்னோர்கள் முதியவர்கள் பெரியவங்கள்லாம் நம்மளை வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கலியுகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே வந்து ஒன்றுனா நம்ம வந்து விலகி வந்து வந்து ஏறக்குறைய நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு ஒரு அழிந்து விட்டதுன்னு சொல்லலாம். இப்போ இதை தான் இங்கே அர்ஜுனர் சுட்டி காமிக்கிறார். உலகத்தில் வந்து முன்னோர்கள் பெரியவங்க துரதிருஷ்டவசமாக இப்போ நம்ம கண் கூட பார்க்கலாம், வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கே எதுனா தெரியறதில்ல. இப்போ நம்மளுடைய அப்பாவுக்கோ இல்லை நம்ம அப்பாவுடைய அப்பாவுக்கோ இது கிட்டத்தட்ட ஒரு பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்தே இந்த டிவியேஷன் இந்த பிரிவு ஏற்பட்டு விட்டுது. இந்த இதுலேருந்து விலகி வந்துட்டோம். பல இப்போ நம்முடைய 2-3 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடியே 2-3 சந்ததிகளுக்கு முன்னாடியே இப்போ நம்ம காலத்திலேயே வந்து பார்க்கும்போது நம்ம காலத்திலேயே வந்து ஒரு 2-3 சந்ததிகளுக்கு முன்னாடியே வந்து முன்னாடி இருந்தே வந்து இதுலேருந்து நம்ம விலகி வந்துட்டோம். இப்பவும் பெரியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க வயதானவங்க முதியவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா அவங்க சுயநலவாதிகளாகவும் தன்னுடைய பையன் வந்து வெளியில் படித்து நிறைய சம்பாதிக்கணும், பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், பெரிய பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், சொசைட்டியில் அவங்க ஒரு பெரிய ரிச் மேனாக இருக்கணும், உயர்ந்த வனம் வாழ்ந்து காமிக்கணும், இந்த மாதிரி பௌதிகம் சார்ந்த விஷயங்கள தான் அவங்க ஆர்வம், புலனிங்கம் சார்ந்த விஷயங்கள்ல பௌதிகம் சார்ந்த விஷயங்கள தான் ஆர்வம் உள்ளவங்களா இருக்காங்களே தவிர தன்னுடைய குழந்தைகள் வந்து திரும்ப பகவான் இடத்துல போகணுங்கிற திரும்பவும் இந்த பௌதிக துன்பத்தில் வரக்கூடாது, அவங்க பிறப்பிறப்புலேருந்து விடுபடணும், அவங்க மோட்சம் அடையணுங்கிற லட்சியம் வந்து அவங்களுக்கே இல்லை, அவங்களுக்கே தெரியல. அதனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்கில் முதியோர்கள் வந்து முதியவங்க பெரியவங்க வந்து இங்கே வந்து அர்ஜுனன் சொல்றாரு கொல்லப்படக்கூடாதுன்னு. கொல்லப்படுறதுக்கு என்ன இருக்குது? இப்போ வந்து வயசாகிட்டாலே அவங்கள வந்து யாரும் மதிக்கிறது இல்லை. ஏன்னா வயோதிகங்கிறது ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு இன்வாலிட் ஆகிட்டோம். இன்வாலிட்னா நமக்கு எந்த மதிப்பும் இருக்காது. ஏன்னா வயோதிகம் ஆக நம்மளால் நம்முடைய வேலைகளையும் செய்து கொள்ள முடியாது, நம்மளால் வேகமாக நடக்க முடியாது, வேகமாக சாப்பிட முடியாது, சரியாக பார்க்க முடியாது, சரியாக காது கேட்காது, சரியாக பேச முடியாது. அப்போ என்ன ஆயிருதுன்னா வீட்டில் வந்து நம்ம ஒரு தொந்தரவு ஆயிடும். அதனால தான் வேதத்தில் என்ன வலியுறுத்திருக்குன்னா 50 வயதுக்கு மேலே நீங்கள் வந்து இல்லற வாழ்க்கை ஓய்வு பெறணும். அப்படி 50 வயதுக்கு மேலே ஒருத்தர் இல்லற வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்தாருன்னா அவருக்கு அங்கே மரியாதை இருக்காது. இப்போ நம்ம எல்லாம் கண் கூட பார்க்கணும், எல்லார் வீட்லேயும் வந்து பெரியவங்க வயசானவங்களெல்லாம் வந்து அவங்க மதிக்கிறது இல்லை, அவங்க முதியோர்களத்தை கொண்டு விட்டுறாங்க, இல்லை அவங்க வந்து நிராதரவாகிறாங்க, இல்லை அவங்க தனி கொடுத்தனும் போயிடுறாங்க. இப்போ அந்த கூட்டு குடும்பம் கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு அன்பு பரிமாற்றம் இல்லை, ஒற்றுமை இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த சாஸ்திரங்கள், வேத கலாச்சாரம், நாகரீகம், பண்பாடு, நம்முடைய தர்மம் வந்து சரியான வரையில் பின்பற்றப்படாதனாலையும் சரியாக போதிக்கப்படாததுனாலையும் நம்ம அதுலேருந்து ரொம்ப தூரம் விலகி வந்துட்டதுனால இப்போ சமுதாயம் இங்கே அர்ஜுனன் சொல்கிற மாதிரி மிக இழிவான சூழ்நிலை அதர்மங்களில் செயல்படுறாங்க. நிறைய பேர் அதர்மங்களில் செயல்படுறாங்க, யாருமே அவங்களுடைய தர்மங்களை சரிவர செய்யாதனால சமுதாயம் வந்து ஒரு மிகவும் துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது. அப்போது இந்த பெரியவங்க வயதானவங்க முதியோர்கள் இவங்கெல்லாம் வந்து இதுலேருந்து ரொம்ப தூரம் விலகிட்டதுனால இப்பவும் கொஞ்சம் பேர் பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ரொம்ப பேர் நம்ம எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப தூரம் விலகி வந்துட்டாங்க. அவங்களே வந்து டிவி, சினிமா, ட்ராமா இதில் ரொம்ப மூழ்கி போயிருக்காங்க, புலன்பத்தில் மூழ்கி போயிடுறாங்க. இல்லை ஒரு வயதுக்கு அப்புறம் இல்லற வாழ்க்கை வந்து ரிட்டையர் ஆகணும்னு விரும்புறதில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதுக்கு அப்புறம் இல்லற வாழ்க்கை வந்து ஓய்வடையணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா, இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அப்பாவுக்கு ஒரு வயதானதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணுறாரு, திரும்ப எங்கேயாவது ப்ரைவேட் கம்பெனியில் அவர் முதல் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் அங்கேருந்து ரிட்டையர் ஆனோடனே அவரால் சும்மா இருக்க முடியல, திரும்ப ப்ரைவேட் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறாரு. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சிந்தனையை வந்து இறைவன் பக்கம் திருப்பறதுக்கு அவங்க தயாராக இல்லை. காரணம் என்னென்னா, ஆன்மீக பாதையில்தான் அவங்க ரொம்ப தூரம் விலகி வந்ததுதான் காரணம். இப்படி ஒட்டுமொத்த சமுதாயம் வந்து ரொம்ப துர்பாக்கியமான சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நிறைய வன்முறைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். குடும்பத்தில் தகராறு, பையன் அப்பாவை வெட்டிட்டான், பையன் அம்மாவை வெட்டிட்டான், இல்லை அண்ணன் தம்பிகளை சொத்து தகராறு, ரெண்டு பேர் வெட்டிக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்னென்னா, தூய்மையான இந்த கிருஷ்ண உணர்வு முறையை வந்து நம்ம பின்பற்றாதான். கிருஷ்ண பக்தி வந்து இல்லாததான் நம்ம நேற்று காணொலியே பார்த்துட்டு இருந்தோம். நம்ம கிருஷ்ண உணர்வு தான், கிருஷ்ண உணர்வு ஏற்றுக்கொள்வது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுன்னு. ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு வந்து வேத நாகரிகத்தையும் கிருஷ்ண பக்தியும் சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் வெற்றிகரமாக அமையும். நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, சமுதாயமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த கிருஷ்ண பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு ஒரு அர்ஜென்ட், ஒரு அவசர காலம். இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இந்த கிருஷ்ண பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது எல்லாருக்கும். அது வந்து பிரஹ்லாத் மகாராஜ் சொல்கிற மாதிரி கௌமார மார்க்கியமே பிரஜா, ஒரு 5 வயசுலேருந்தே குழந்தைக்கு 5 வயசு இருக்கும்போதே அதை வந்து பயிற்சி கொடுக்கப்படணும். அப்படி அந்த கிருஷ்ண பக்தியை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பகவத்கீதை தர்மம், பாகவத தர்மம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் என்னென்ன செய்யணும், எப்படி நம்மளோட வாழ்க்கையில் பகவானை மையமாக வச்சு வாழ்றது, எப்படி நம்ம வாழ்க்கையில் பகவானை வந்து சரணடைவது, எப்படி பகவானை திருப்திப்படுத்துறது அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்துலையும் தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டே வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைய முடியும். நம்ம மீண்டும் இந்த பிறப்பு சக்கரத்தில் சுழலாமல் நம்ம இறுதியில் பகவானை நோக்கி போகிறதுக்கான சிந்தனைகளை நம்ம உருவாக்கிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து குடும்பத்தில் வந்து பெரியவங்க, சின்னவங்க, பெரியவங்க எல்லாருமே கிருஷ்ணனோட ஏற்றுக்கொள்கிறது தான் ஒரே தீர்வு அதுக்கு. அப்போ பெற்றோர்கள் வந்து கிருஷ்ண பக்தர்களாக இருந்தாங்கன்னா குழந்தைகள் வந்து இயல்பாகவே கிருஷ்ண உணர்வு பின்பற்றுவாங்க. சில வீடுகளில் குழந்தைகளுக்கு வந்து நம்ம கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுத்து இஸ்கான் வராங்க, கிருஷ்ண பக்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பெற்றோர்கள் கிருஷ்ண பக்தராக இல்லாதப்போ அந்த குழந்தைகளுடைய ஆன்மீக வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. சிலப்போ கணவன் கிருஷ்ண பக்தராக இருக்காரு, மனைவி கிருஷ்ண பக்தி இல்லைன்னா கணவனுடைய ஆன்மீக வாழ்க்கை பாதிக்கப்படுது. இல்லை மனைவி கிருஷ்ண பக்தியாக இருக்காங்க, கணவன் கிருஷ்ண பக்தி வரலைன்னா மனைவியுடைய ஆன்மீக வாழ்க்கை பாதிக்கப்படுது. இப்படி இந்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னா, நம்ம எல்லாரும் ஒன்று இணைந்து கிருஷ்ண உணர்வு வந்து தீவிரமாக எடுத்துக்கணும். பகவானுடைய பிரசாதத்தை உட்கொள்வது, கோயிலில் போய் பகவானை தரிசிக்கிறது, பகவத்கீதை, பாகவதம், பிரபாடி ஆன்மீக புஸ்தங்களை வாசிக்கிறது, இதன் மூலமாக வந்து நம்முடைய தர்மம் என்ன, நம்முடைய குல தர்மம் என்ன, மனித தர்மம் என்ன, ஒரு ஒரு மனிதன் என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, எது நல்லது எது கெட்டதுங்கிறத நம்ம தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப வெற்றிகரமாக அமையும். அப்போ சமுதாயம் வந்து இந்த மாதிரி அதர்மத்தில் போகாமல் தர்மத்தின் வழியில் போகும். அப்போது இந்த நான் இங்கே நம்ம தெள்ள தெளிவாக பார்க்கலாம், ஒரு சின்ன குழந்தைந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கிருஷ்ணனோட பின்பற்றினா தான் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லாட்டி இந்த பூமியில் யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரே வழி சில பிரபுபாத சொல்கிற மாதிரி கிருஷ்ண உணர்வு வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் அதை தீவிரமாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம அதுதான் வந்து பிரபாடி விருப்பம். பிரபுபாரும் அப்படி தான் எல்லா பக்கம் உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறார், அவருடைய சீடர்களும் செய்கிறாங்க. இப்போ நான் அவங்களுடைய பிரதிநிதியாக பிரபுபாவுடைய பிரதிநிதியாக அவருடைய சீடர்கள் இருக்காங்க. ஆன்மீக குருவுடைய பிரதிநிதியாக நம்ம வந்து நம்மளால் நமக்கு தெரிந்ததை, நம்ம கற்றுக்கிட்டதை, நம்ம படிக்கிறதை, நம்ம கேட்டதை வந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அவங்களும் வந்து கொஞ்சமாக ஓய் தான் தர்மமாக, இதுதான் இப்போ தான் செய்யணுமா, இதுதான் நம்ம இவ்வளோ நாள் இதை நம்ம செய்யாமல் விட்டோமே, இதனால் நமக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்படுது, இதனால் எவ்வளோ தூரம் சமுதாயம் பாதிக்கப்படுது, இதனால் எப்படி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நம்ம நரக வாழ்க்கை நரகத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அப்போ நம்ம வந்து முதல்ல முன்னுதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய தர்மம் என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு பகவானை கைங்கிறதுக்கு ஈடுபடணும். அதே போல் மற்றவர்களுக்கும் அதை எடுத்து வரைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி செய்யும்போது தான் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான, ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சமுதாயத்தில் வாழ முடியும், சமுதாய சூழலில் உருவாக்க முடியும். அதற்கு வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யணும், கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யணும், கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யணும். இதுதான் ஒரே வழி. இதை தவிர ஒரு வழி இல்லைங்கிறது தெல்ல தெளிவாக இங்கே வந்து நம்ம பிரபுபாதர் நமக்கு சொல்கிறாரு. அதே போல் இந்த ஸ்லோகத்திலும் அர்ஜுனன் வந்து இந்த குலம் அழிவடைவதால் நித்தியமான குல தர்மம் கெடுகின்றது, இதனால் வம்சத்தில் மீதி இருப்பவர்கள் அதர்மத்தில் நோக்கி செல்வார்கள். இப்போது நம்ம இந்த ஸ்லோகத்தில் இருந்த விஷயங்களை நம்ம கண்கூட பார்க்குறோம். சமுதாயம் வந்து ஏறக்குறைய எல்லாமே இழந்தாச்சு. நம்ம வந்து தூய்மையான காற்றை இழந்துட்டோம், தூய்மையான நீரை இழந்துட்டோம், தூய்மையான சத்தான ஆகாரங்களை எழுந்துடும். இப்படி எல்லாத்துக்குமே கலப்படம், காற்று சுத்தம் இல்லை, குடிக்கிற நீர் சுத்தம் இல்லை, உண்ணக்கூடிய உணவு சுத்தம் இல்லை, எல்லாத்துலேயும் அசுத்தம், எல்லாத்துலேயுமே வந்து கலப்படம், எல்லாத்துலேயும் வந்து அதர்மம், தலைவர்கள் வந்து ஊழல் செய்யக்கூடிய, அதிகாரிகள் ஊழல் செய்யக்கூடிய, இப்போ எல்லா பக்கமும் வந்து கலியுகத்தில் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த கிருஷ்ண பக்தி தீவிரமாக எடுத்துக்கிட்டு பயிற்சி பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு புறப்பாடு புஸ்தங்களை மற்ற இடத்துல கொண்டு போய் சேர்க்குறோமோ, அதன் மூலமாக கொஞ்சமாக நம்ம விழிப்புணர்வை அடைய முடியும், அலைய வைக்க முடியும். கலியுகம் வந்து இப்படி ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கலியுகத்தில் வந்து நம்ம எல்லாரையும் வந்து மாற்றிட முடியாது, எல்லாரையும் வந்து தூய பக்தராக்கிட முடியாது. ஆனால் அதே சமயம் இப்போவும் கலியுகம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, 5000 சில வருஷங்கள் தான் போயிருக்கு. இன்னும் 42 மொத்த கலியுகம் வந்து 4,32,000 வருஷம், 4,32,000 வருஷத்தில் 5000 வருஷம் தான் போயிருக்கு. ஸோ இனி 4,27,000 வருஷம் இருக்கு. அப்போ பிரபுபாதர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காருன்னா, பிரபுபாதர் இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம் இன்னும் 10,000 வருஷம் இருக்குன்னு இருக்கு. இப்போ 10,000 வருஷம் பிரபுபாதர் வந்து கிருஷ்ண உணர்வு இயக்கம் வந்து ரொம்ப செழிப்பாக செழுமையாக தங்களுடைய பணியை செய்துட்டு இருக்குன்னு பிரபுபாதர் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் தர்மம் செய்யக்கூடியவங்க, நல்ல விஷயங்களை கேட்கக்கூடியவங்க, நல்வழியில் பண்ணக்கூடிய, நல்ல வழியில் வரணுங்கிற விரும்பக்கூடிய ஆத்மாக்கள் இன்னும் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள கண்டுபிடிச்சி நம்ம எல்லோரும் கொண்டு போய் சேர்ப்போம். நம்ம பிரபுபாதர் புஸ்தங்களையும் இந்த பாகவத தர்மத்தையும் நம்முடைய இந்த வர்ணாசிரம தர்மத்தையும் நம்ம கிருஷ்ண பக்தியும் வந்து எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும். அதில் வந்து யார் வந்து தெய்வீகமான குணத்தில் இருக்காங்களோ, யார் வந்து ஆர்வமாக இருக்காங்களோ, யார் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்களா இருக்காங்களோ அவங்க கட்டாயம் இதை எடுத்துக்குவாங்க. அசுரர்கள், நாத்திக தன்மை உள்ளவங்க, அப்புறம் பகவானை நிந்திக்கிறவங்க, பக்தர்களை குறை சொல்கிறவங்க, இவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதும் இல்லை. எந்த ஜீவாத்மா வந்து பாக்கியம் செய்திருக்காங்களோ அவங்களுக்கு இது போய் சேரும். கிருஷ்ணாவே சொல்கிறார் பகவத்கீதையில், மனுஷியானாம் சகசிரேஷு கஷித்யதிசித்தையே எததாம விசித்தானம் கஷித் மாம்பேதி தத்துவதக. 1000 மனுஷங்க இந்த வாழ்க்கையில் பக்குவடையணும் முயற்சி பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் தான் பக்குவடைவாங்க. அந்த பக்குவடையவர்களில் ஒருத்தர் தான் எங்கிட்டே வருவாங்க கிருஷ்ணன் சொல்கிறார். அப்போ இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து இந்த முறை வந்து பக்குவமாகறதுக்கு உண்டான முறை தான். அப்போ அதில் எவ்வளோ தீவிரமாக எடுத்துக்கிட்டு நம்ம நம்மளை முழுமையாக ஈடுபடுத்தி செயல்படுறோமோ அந்தளவுக்கு நம்ம பக்குவம் அடைவோம். நம்ம கவனக்குறைவாக இருந்தோம்னா பக்குவமடைய இன்னும் பல பிரிவுகள் ஆகலாம். ஸோ அதனால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை பாதுகாக்கிறது நம்ம வந்து முன்னுதாரணமாக இருந்து ரொம்ப தீவிரமாக பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்படி நம்ம தினமும் பகவான் நாமத்தை உச்சரிக்கணும், மற்றவர்களையும் நாமம் உச்சரிக்க வைக்கணும், நம்ம பிரபுபாடு புஸ்தங்களை வாசிக்கணும், மற்றவங்களையும் வாசி வைக்கணும், நம்ம பகவானுடைய உபன்யாசங்களை கேட்கணும். தினமும் குறைந்தபட்சம் ஒரு உபன்யாசமாவது நம்ம கேட்கணும். ஒரு மணி நேரமாவது பிரபுபாடு புஸ்தங்களை வாசிக்கணும். குறைந்தபட்சம் 16 மலையாக ஜபிக்கணும். இப்படி நம்ம ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக இருந்து நம்முடைய சாதனையை வந்து நம்ம சரிவர செய்துட்டு வரணும். இதை சரிவர செய்வது மூலமாகவே நம்முடைய செயல் மூலமாகவே நம்ம மற்றவர்களையும் நம்ம கவனத்தை ஈர்க்க வைக்க முடியும், மற்றவர்களையும் அதை செய்ய வைக்க முடியும். எப்படி கூடுமான வரைக்கும் நம்மளால் எவ்வளோ தூரம் கிருஷ்ண உணர்வு வந்து எல்லோருக்கும் கொடுக்க முடியுமோ நம்ம அதை வந்து பகிர்ந்துக்கலாம். அப்படி பகிர்ந்து கொள்வது மூலமாக சமுதாயம் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக செழுமையாக இருக்குங்கிறது வந்து பிரபுபாவுடைய இங்கே பிரபுபா ரொம்ப அழகாக நமக்கு காமிச்சு கொடுக்குறார். அதனால் சில பிரபுபாட்டை நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளும் வந்து கிருஷ்ணனுக்கு பக்குவம் அடையணும். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த பிரபுபாவுடைய இயக்கத்தில் கலந்துட்டு அவங்களும் வந்து பிரபுபாவுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி, ஜெய் ஸ்ரீ குருதேவ் கி, ஜெய்.